தேவனுடைய மகத்தான சட்டத்தினால் இந்த காலகட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நாங்கள் அவருடைய இரட்சத்தின் மூலமாக அவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம் இரக்கத்தினாலே கொடுக்கப்பட்டு இந்த நாட்களுக்குள்ளே அவருடைய வார்த்தையை அவர் வருவதற்கு முன்பதாக அறிவதற்கு நாம் பலர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், அந்த அழைப்பை தெரிந்து கொண்டவர்கள் சொற்ப பேர். அந்த அழைப்பை பிடித்துக் கொள்ளும்படியாக அதற்கு உண்மையாக இருந்தவர்கள், உண்மையாக இருக்கிறவர்கள் சொற்ப பேர். அனாதி திட்டங்களை அவர் இருதயத்திலே இருந்ததை வெளிப்படுத்தும்படிக்கு அவர் ஒவ்வொன்றாக சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். சிருஷ்டித்த யாவையும், சிதறடிக்கப்பட்ட யாவையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாய் சேர்ப்பதற்காய் தேவன் அனாதியிலே திட்டமிட்டார். பூமியை முதலுள்ள யாவையும் சகலத்தையும் மனிதனுக்காக சிருஷ்டித்து அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக அவருடைய வழிநடத்துதலிலே அவருடைய வல்லமையிலே அதை ஆண்டு கொள்ளும்படிக்கு பூமியை கீழ்ப்படுத்தும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட மனுஷன் மொரட்டாட்டம் பண்ணி கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இழந்து பிசாசுக்கு தன்னை ஒப்புவித்து இந்த பூமி ஈடாக கொடுக்கப்பட்ட அந்த 6000 வருஷங்கள் அநியாயமாய் போகத்தக்கதாக பிசாசின் கையிலே ஒப்புவித்தான். பிசாசானவனை மிக தெளிவாக இயேசுவை சோதிக்க நேரத்திலே அதை அவன் சொன்னான், இவைகள் யாவும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு விருப்பமானவனுக்கு இதை கொடுப்பேன். இயேசு அதற்கு மறக்கவில்லை. உலகமும் அதில் உண்டானவைகளும் சாபத்துக்குள்ளாய் வந்தது. மனிதன் எச்சனையோ காரியங்களை இழந்தான், பரிசுத்தத்தை இழந்தான், ஆளுகையை இழந்தான். தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடை பண்ண முடியாது என்பதனால் அவர் ஏற்கனவே சீர்திருத்தங்களை நடப்பிப்பதற்கே அவர் செய்ய தொடங்கினதை இன்னும் அற்புதமாக அதை செய்து முடிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் செய்வதை தடை பண்ண முடியாதபடியால் இன்று வரை அதை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதற்காக மனுஷனை தம்மோடு மறுபடியும் இணைக்க இன்னும் ஒரு மனிதன் தேவையாயிருந்தது. யாரும் இந்த உலகத்திலே இல்லை, எல்லாரும் பாவிகள். இன்னும் ஒரு மனிதன் தேவையாயிருந்தது. மனித குலம் அனைத்தையும் தேவனுக்கு முன்பாக பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்காக பாடுகள் அனுபவித்து மரணத்தை ருசித்து மாசத்து இரத்தத்தை சிந்தி சட்டபூர்வமாக பிசாசுக்கு இருந்த அதிகாரத்தை நிர்மூலமாக்கி அந்தகார சக்திகளின் வல்லமையை உடைத்து வெளியரங்கமான கோலமாக்கி அதை உறிந்து கொள்ள ஒரு மனிதன் தேவையாயிருந்தது. Let me say this to you, and God sent Jesus as the second man. இரண்டாம் மனுஷனாக இயேசு இந்த உலகத்துக்குள்ளே கர்ப்பத்திலே தமது வாழ்க்கையை தொடங்கினார். இரண்டாவது மனுஷனாக சர்வ வல்லமை உள்ள தேவனாக வார்த்தையாகிய தேவனாக அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர். சகலதும் அவராலே உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. எல்லா மதங்களும் ஒரு பக்கத்திலே தள்ளுபடி, ஜீவனை எழுந்த மனுஷனுக்கு ஜீவன் தேவை. அதை எந்த ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு மதமும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு கிறிஸ்தவ சபையும் கொடுக்க முடியாது. பாவமற்ற ஒரு மனுஷன் தேவை. தேவனோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு மனுஷன் தேவை. பிதாவோடு உடன்படிக்கை பண்ணியவராய் இயேசு இறங்கினார். பெரிதான ரட்சிப்பு, பெரிதான திட்டம், அசைக்க முடியாத திட்டம். இன்றைக்கு வரும் ஆராதனையும் ஒரு வெறும் பாடல்களுமாக நிறைந்து உலகமே நிறைந்து சபைக்குள்ளாக கிறிஸ்தவ சபைகள் நாறி போயிருக்கிறது. ரெண்டு இரண்டு சபைகள் உண்டு, ஒன்று மனவாட்டி, அடுத்தது வேசி. அவருக்காக காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இருக்கும் அந்த சபை கூட்டம் called the bride manavati. இன்னும் ஒரு சபை, இன்னும் ஒரு பிரிவு உலகத்திலே பின்னப்பட்டு சும்மா வருவதும் போவதுமாக. எதற்காக சபை மண்டபத்துக்குள்ளே ஞாயிறு தோறும் வருகிறார்கள்? தங்கள் டாலந்துகளை உபயோகிக்காமல், தங்கள் பணத்தை உபயோகிக்காமல், தங்கள் நேரத்தை உபயோகிக்காமல், தங்களுக்கு கிடைத்த வாகனம் இன்னும் எச்சனையோ காரியங்கள் ஆசீர்வாதங்களை அதை ராஜ்யத்தின் எல்லையை பரப்புவதற்காக உபயோகிக்காது. இன்னும் பலர் ரட்சிப்புக்குள்ளே வராமல் பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து விடுதலை அடையாமல் ரத்தத்தினால இன்னும் மூட்டெடுக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்று தெரியாமல் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இன்றி எகிப்தை விட்டு அந்த இஸ்ரவேல் ஜனம் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி விடுதலை அடைந்து வெளியிலே வரும் பொழுது ஒரு கலப்பான ஜாதி வந்ததாம். ஒரு கலப்பான ஜாதி. They were not saved. The unbelieving people. அவிசுவாசிகள். இவர் ரட்சிப்படைந்தனை நினைத்தார்கள். இந்த தேவ ஜனத்தோடு நாங்களும் வந்தால் எங்களுக்கும் வெற்றி என்று இல்லை. ஆடுகளோடு பன்றியும் சேர்ந்து வந்தால் அது ஆடாக முடியாது. இப்படிப்பட்ட ஜனங்கள் எத்தனை சபையிலே தங்களது விருப்பத்தை நிறைவேற்ற, தாங்கள் விரும்புவதை சபையிலே நடப்பிக்க, தங்கள் பிள்ளைகளின் கல்யாணங்களை மும்முரமாக நின்று செய்து வைக்க, அதுவே அவர்கள் தியானம் முடிந்ததா? அதோடு கதை முடிந்தது. அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை, இது ஒரு பிரச்சனை தீர வேண்டும். இயேசுவின் காலத்திலும் அந்த அப்பத்துக்காக மீனுக்காக பின்னாலே ஓடினார்கள். அவர் திரும்பி சொன்னார், நீங்கள் அற்புதங்களை கண்டு பெறவில்லை, நீங்கள் வயிறு சாப்பிட்டு நிரம்பினதுனாலே வந்தீர்கள். நீ எதற்காக வந்தாய்? இன்றைக்கு நீ எதற்காக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? நீ எதற்காக இதை இன்னும் ஒரு தடவை கேட்கிறாய்? உனக்கு எதற்கு இன்னும் ஒரு சுவிசேஷம்? இறக்கத்தினாலே அவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம் கிடைத்தது உண்டானால் உனக்கு வேலை உண்டு, உனக்கு ஒரு ஓட்டம் உண்டு. எத்தனை பேர் சபையிலே விளையாடுகிறார்கள்? எத்தனை பேர் சும்மா வந்து போகிறார்கள்? எத்தனை பேர் முறமுறுக்கிறார்கள்? Just exactly what happened to the people of Israel. அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு நடந்ததே மாதிரி கள்ளமா படம் பார்க்கிறது, கள்ளமா பீடி சிகரெட் குடிக்கிறது, தப்புவார்களா இவர்கள்? Just watch. இன்னும் ஒரு சில நாட்கள் வெளியாக்கப்படாத மறைவர்கள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை, அவருடைய கண்களுக்கு மறைந்தது ஒன்றுமே இல்லை. நீ யார் என்று நினைத்தாய்? உன்னுடைய ரட்சிப்பு எவ்விதமாக நிறைவேறுகிறது என்பதை அறிவாயா? இன்றைக்கு காலையில் வந்ததும் ஒரு சகோதரனை கேட்டேன், நீ யாருடைய பிள்ளை, நீ என்ன செய்கிறாய், நீ சபையில் என்ன செய்கிறாய்? அவனுக்கு விளங்கவில்லை. நீ அவரது ராட்சியத்துக்காக என்ன செய்கிறாய்? ஒன்றுமே தெரியாது எனக்கு. வேலை வேலையோ? உனக்கு எப்ப நேரம் வரும் தெரியுமா? செத்ததுக்கு பிறகு. அதுக்கு பிறகு முடிந்தது. எவரை கேட்டாலும் நேரம் இல்லை. இயேசு அந்த ஊமையை சொல்லும் நேரத்திலே எக்ஸ்கியூஸ் கொடுத்தார்கள். நான் ஒரு மாடை வேண்டினேன், மாடுகளை அதை போய் பார்க்க போகிறேன். ஒரு காணியை வேண்டினேன், அதை போய் பார்க்க போகிறேன். ஒரு மனைவியை திருமணம் முடித்தேன், ஒரு பெண்ணை வர முடியாது. அந்த அழைப்பு கொடுத்த எஜமான் கோபம் அடைந்தான். ஆகையால் இவர்களின் விருந்துக்கு இவர்கள் உள்ளே வருவதில்லை. மூல முடுக்குகள் ஒழுங்குகளுக்குள்ளாக போய் என் வீடு நிரம்பும் படிக்க அனைவரையும் பலவந்தம் பண்ணி கொண்டு வாருங்கள். Oh my God, that's a very strong language. Compel them to come. You say I have no time for you now, and you think you're going to live for another 100 years. நீ நினைக்கிறாய் இன்னும் 100 வருஷம் ஜீவிக்க போகிறாய். நீ நினைக்கிறாய் உனக்கு ஒன்றுமே இந்த உலகத்தில் வராது, ஒரு பிரச்சனையும் உனக்கு வராது. Just wait. கொஞ்சம் இரு. நம்முடைய இந்த உலகத்து காரியங்களுக்காக மட்டும் நாம் இயேசுவை தேடுவோமானால் மிகவும் பரிதாபம் என்று தேவாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சரீரத்தில் உனக்கு சுகம் இருக்கும் வரை நீ வேலைக்கு போகலாம், சம்பளம் எடுக்கிறாய், என்னமோடு குடும்பத்தை பார்க்கிறாய். நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு வெளியால போய் நீ உள்ள வாரது நீ பாதுகாக்கப்பட்டிருக்காவிட்டால், நீ மெய்யாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைந்திருந்தால் உன்னை நேரத்துக்கு நேரம் பாதுகாப்பது அவருடைய வல்லமை. Otherwise, there is no protection. ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு தேவ வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று முதலாம் பேர் அங்கே கூறுகிறார். ஏனுனையும் என்னையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஏய், இந்த நாளையும் நாங்கள் காணும்படிக்கு செய்திருக்கிறார். உடன்பட்டு புறமதத்தினர்களை கொண்டு வந்து சும்மா தண்ணியால நினைச்சு ஞானஸ்தானம் கொடுத்து கட்டி வைக்கிறார்கள். இப்பொழுது ஆவிக்குரிய சபைகளிலும் என்ற எனப்படுகிறவைகளிலும் சேத்தனி கடைகளும் எடுக்கும். அதுலையும் இந்த வியாதி தொத்தி இருக்கிறது. The Catholic Church, the Methodist Church, the Anglican Church, and even the AOG. காரணம் இல்லாமல் கட்டுகிறார்கள். என்னத்தை கட்டுகிறோம் என்று தெரியாது. ஏய், ஏசா மாதிரி தங்கள் அழைப்பை வித்து போடுகிறார்கள். நீ ஆளுது பிரயோஜனம் இல்லை. It's done. Over. கானானுக்குள்ளே போக முடியாது என்று அவர் தடை பண்ணினதுக்கு பிறகு ஆளுது பிரயோஜனம் இல்லை. அவர் மனம் மாற மனப்புத்திரர் அல்ல. You cannot go. That's it. அதனாலேதான் அதற்குள்ளே பிரவேசித்து அவர் இழைப்பாறுதலுக்குள்ளே, அப்படியானால் என்ன, நிம்மதி உள்ள ஒரு ஜீவியம், காரணம் உள்ள ஒரு ஜீவியம், நோக்கம் உள்ள ஒரு ஜீவியம், பிறந்த நோக்கம், அவர் ராஜ்யத்துக்குள்ளே இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட நோக்கம், அது நிறைவேற இப்பொழுதே நீ இலவசமாக இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டாலும், நீ விசுவாசித்ததனால் மனம் திரும்பி அவர் ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிய தெரிந்தாலும், இப்பொழுது அந்த ராஜ்யத்திலே நீ இயங்குவது கலைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு வேலை உண்டு. நீ உனக்கு விடாமுயற்சி தேவை. There is work. And Jesus is coming to reward for your work. அவர் அண்டை வந்து ரட்சிப்பை பெற்றதுக்கு பிறகு நீ செய்யும் எல்லா நன்மையோ தீமையோ அனைத்துக்கும் தக்க பலன் அவரோடு வருகிறது. Good or bad. நன்மையோ தீமையோ. அதனால குருதியர் ஐந்தாம் அதிகாரம் 10-11 வருகிறது. ரட்சிப்படைவது விசுவாசத்தினாலே. தேவன் நம்மை ஆவி ஆத்மா சரீரமாக படைத்தார். ஆதாமிலே நாசியிலே வைத்து அவர் ஊதின அரைச்சலே அவன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷனுக்கும் ஒரு ஆவி உண்டு. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியின் மூலமாகத்தான் தேவனை தொழுது கொள்ளலாம், தேவனை நாங்கள் அவரோடு பேசலாம். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 4:24 தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையில் திமிக்கு மாய மரம் அடிச்சுக்கொண்டு நீ படிக்கலாம் என்று சொல்லாதே. வேறு யாருமே இல்லை, உம்மிடத்து யாருமே எடுப்பதில்லை. சுத்த போய் நீ மாயமாலத்திலே இருக்கிறாய். அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன் வாயின் சொற்களோடு உன் இருதயம் இணைக்கப்படுகிறதில்லை. நீ மெய்யாக மனம் திரும்பி இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உள்ளே அவர் வந்தால், அவர் ஜீவ ஒளி, அது மரணத்தை விழுங்கும். நீ உன் பழைய வாழ்க்கையில் இருந்து, பழைய மதத்திலே இருந்து, பழைய விதமான வழிகள் விடுதலை அடைகிறாய். இதுக்கு மதத்துக்கு சம்பந்தம் அல்ல. நீ மறுபடியும் உள்ளே நீ பிறக்கிறாய். நீ உன் விட்டு வந்த மதத்தை விட்டு கிறிஸ்தவத்துக்கு சேர்கிறாய் என்று நினைக்காதே. அந்த மதத்திலே செய்து வந்த காரியங்கள் ஒன்றும் இங்கால வாயாது. அங்கே செய்கிறது எல்லாத்தையும் செய்து போட்டு தேங்காயை கொண்டு போய் உடைச்சாய். இங்கே அது வாயாது. ஒரு பரிசுத்தமான தேவன் குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விடார். சொன்ன ரட்சிப்படை நாளிலே உன்னுடைய ஆவி ரட்சிப்படைகிறது. எசேக்கியேல் 36:25-26 உனக்கு ஒரு புதிய இருதயம் கொடுக்கப்படுகிறது. யூ ஆர் சேவ்ட், உன் ஆவியிலே. ஆனால் மனுஷனுக்கு ஆத்மா உண்டு. ஆத்மா தான் அவர் நேச்சுரல் லைஃப், இயற்கையான ஜீவியம். தட் இஸ் ஆல்சோ கால்ட் அனிமல் லைஃப். மிருகங்களுக்கு இருக்கும் ஒரு வாழ்க்கை ஆத்ம ஜீவியம். ஆவி ஆத்மா சரீரம் 1 Thessalonians 5:23 அதை பாரு. இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆச்சரியம் அல்லது விசனமாயிருக்கிறது. ஆத்மா என்றால் என்னென்ன தெரியாது. வட்கம் தாய் தகப்பன்மாரும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதில்லை. பிள்ளைகளை பருவது மட்டும்தான் அவர்களது தொழில். அல்லது ஏதோ அவர்களை வச்சுக்கொண்டு டொண்டோ 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 கொண்டிருக்கிறது. நான் உன்னுடைய ஆவி ரட்சிப்பு அடைந்தது. நம்முடைய ரட்சிப்பின் நிலைமையை பார். நீ ரட்சிப்பு அடைந்தாய். ஆவி புதிதாக்கப்பட்டது. கண்கள் திறந்தது. My Lord, இத்தனை வருஷம் நான் இப்படி இருந்தேனா? உம்மை அறியாது இருந்தேன். வேத வாக்கியம் நான் பாடசாலையிலே வாசித்தேன். சிலர் அழுதீர்கள். அவர் உன்னை பிரித்தெடுத்தபடியால் உன் குடும்பத்திலே இருந்து மத வழிபாடுகளிலே அந்த தேவ அன்பு உனக்குள்ளாய் ஊற்றப்பட்டது. அதையும் ஒருபடி அந்த நேரத்தில் நீ அறிந்திருக்க மாட்டாய். There was a change. That was new life came in. ஒரு புதிய ஜீவன் உள்ளே வருகிறது. எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. எந்த சபையும் கொடுக்க முடியாது. பித்தலாட்டம் ஆடாதே. பெருமை பாராட்டாதே. அவரை விசுவாசிக்க. விசுவாசத்தையும் அவர் கொடுக்கிறார். அது எபேசியர் 2:8-9 நீ வாசிக்கலாம். ஆவி ரட்சிப்படைந்தது. ஆனால் பழைய வாழ்க்கையில் ஜீவிக்க, அந்த உபயோகிக்கப்பட்ட இயற்கையான வாழ்க்கை ஆத்மா, சோலிஷ் லைஃப், Soul life. மனம் யோசனைகள் உள்ள இடம், சித்தம் நாம் தெரிவு செய்வது, உணர்ச்சிகள் நமது விருப்பம், அன்பு, வாஞ்சை, வெறுப்பு, கசப்பு, எதுவோ, கோபமோ, உணர்ச்சிகள், மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ், மூன்று பகுதி. அநேகமாக எல்லாருக்கும் தெரியும் ஆத்மா. சாதாரண வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை, நம்முடைய குணாதிசயம், நம்முடைய கேரக்டர் என்று சொல்லுவார்கள். எபேசியர் 2 அந்த விதமான ஒரு வாழ்க்கை தான் நாங்கள் முன்பு வாழ்ந்து வந்தோம். மனம் போன போக்கிலே மனம் நினைத்தவைகளை சிந்தனை வந்தது, இன்னாருக்கு இது செய்ய வேணும், நன்மையோ தீமையோ அன்பான வார்த்தைகளை சொல்லுகிறதோ அல்லது தூக்கி அறைந்து பேசுவதோ, இச்சையான காரியத்தை பார்ப்பதோ பார்க்கவில்லையோ என்று சித்தம் தெரிவு செய்தது. மிருகத்தின் வாழ்க்கை பாவத்திலே பிடிபட்டதும் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஆவி பிரிந்து போனது, தேவனை விட்டு பிரிந்தது, மரணம் உள்ளே வந்தது. இப்ப அவன் மனுஷனுக்கு தேவை ஜீவன். அதான் முதல் அங்கே தொடங்குகிறார் தேவன். ஆவியை முதலில் உயிர்ப்பிக்க வேணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய ஒரு சிருஷ்டி, a new species. அவன் இந்த உலகத்து மனுஷர்களை போல அல்ல. இந்த ஆவி புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆவி, அதை சிருஷித்தவருடைய சாயலை சிருஷிக்கப்பட்டது. இவ்வார்த்தையின் ஒப்பாக சாயலிலே நீ பிறந்தாய். அப்படிப்பட்டதான ஒரு சிருஷிப்பு முதல் இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி என்று அதைத்தான் கூறப்படுகிறது. ஆதாமின் சந்ததிக்கு பழைய மனுஷனுடைய சந்ததி ஆவி சிருஷிக்கப்பட்டிருந்தது, அங்கே உயிர் வந்தது. ஆனால் ஆத்துமா முன்பு ஜீவித்த அந்த இயற்கையான ஜீவியம், முன்பு இந்த உலகத்திலே நாம் உபயோகித்த எங்கள் மனம், எங்கள் சித்தம், எங்கள் உணர்ச்சிகள், நாங்கள் வாழ்ந்த விதம், இவை இப்பொழுது ஓரளவு மாறுகிறது. ஆனால் முற்றிலும் அது மாற்றம் அடைய வேண்டும். அந்த வாழ்க்கை முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டு ராஜ்யத்தின் வாழ்க்கையிலே நாம் சரியாக இயங்க தேவன் சொல்கிறார், மறுரூபம் அடையுங்கள், சரீரத்தை முதலில் ஜீவ பலியாய் வைத்துக்கொள் பலிபடத்திலே. மனம் மாறாமல் நீ பழைய மனுஷன்தான் இன்னும். மாமிச மனம் மரணம், மறுபடியும் பிரிவு ஏற்படும். ஆவி வெற்றி படைந்திருந்தாலும் நீ தேவனை விட்டு பிரிந்த மாதிரியே ஜீவிக்கிறாய். ஏன்? உலகத்திய எண்ணங்கள், முந்தின எண்ணங்கள், உன் யோசனைகள் மாறவில்லை, உன் இச்சைகள் வாஞ்சைகள் மாறவில்லை, உன்னுடைய பழைய கவலைப்படும் அந்த யோசனைகள் கவலைகள் மாறவில்லை, உன்னுடைய பழைய பழக்கங்கள், விட முடியாத சில பாவங்கள் என்னமாக இல்லையா? அப்படியானால் உன்னுடைய ரட்சிப்பை நீ பெரிய கேள்விக்குறி. யாராவது எனக்கு நேரம் இல்லை ராஜ்யத்துக்கு என்று சொல்லுகிறீர்களா? நீ தப்புறதில்லை இந்த நாட்களிலே. ஏன்? ராஜ்யம் துரிதமாக முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறது, வார்த்தை எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. கலப்பையின் மேல் கைய வைக்கவே நீ அழைக்கப்பட்டாய். உன் பிசினஸ் முதல் அல்ல, அவரது ராஜ்யம் முதல். உன்னுடைய வேலை முதல் அல்ல, அவரது ராஜ்யம் முதலில். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை முதலில் தேடுங்கள். சம்பள ஜீவியத்துக்காக நீ அழைக்கப்படவில்லை. இப்பொழுது புதிய ராஜ்யத்திலே நீ இல்லாதவனுக்கு கொடுக்கும்படிக்கு அந்த விதை, அந்த நெல் விதைகளை பெற்றுக்கொள்ளவே நீ வேலைக்கு போகிறாய். நீ தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உலகம் போய் வேலை செய்து சம்பளத்தை எடுக்கிறது. அந்த ஜீவியம் மாற வேண்டும், இங்கே அது மாற வேண்டும். அந்த மனப்பான்மை, நீ போவது விதை நெல்லை எடுத்துக் கொள்வதற்கு, விதைகளை பெற்றுக்கொண்டு நீ விதைக்கு, நீ ஜீவிப்பது விதைப்பும் அறுப்பும். நீ வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ ஜீவிப்பது விசுவாச ஜீவியம். நீ பிசினியாக இருந்து ராஜ்யத்திலே செயல்பட முடியாது. உலகம் சொல்கிறது தா 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 தா, கிமி 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 கிமி. தேவன் சொல்லுகிறார், you give and it shall be given. கொடு, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விதைக்கிறவனுக்கு தான் அறுப்பு உண்டு. கைதட்டுகிற நீ விதைக்கிறாய் என்பதை ஆராய்ந்து பார். அல்லது அந்த காணிக்கை தசமாக மட்டும் போட்டுட்டு பெரிய காரியம் செய்து போகிறாயா? அது ரெண்டும் போட்டுட்டு இன்பமாக நீ கொடுக்கவில்லை, அது கர்த்தருடையது. நீ விதைப்புமாறுப்பதை ஜீவிக்க புதிய இந்த வாழ்க்கை இந்த ராஜ்யத்துக்குள்ளே உனக்கு விசுவாசம் தேவை. தேவன் கொடுத்த விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டாய், ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுது வார்த்தையின் மூலம் வரும். நீ தியானிப்பதனால், வாயினால் பேசுவதனால், வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால், இரவும் பகலும் அதை வாசிக்கிறதனால், அதை அடிக்கடி சூழ்நிலைக்கு விரோதமாக தேவ வார்த்தையை நீ பேசுகிறதனால் அந்த விசுவாசம் உனக்குள்ளாக எழும்பி வந்தே, அந்த விசுவாசத்திலே நான் நீ இப்பொழுது ஜீவிக்க போகிறாய். The righteous shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினாலே ஜீவிப்பான். அது புதிய ஜீவியம். So you have to deal with your soul. ஆவி ரட்சிக்கப்பட்டது, ஆனால் உன்னுடைய ஆத்மா, மனம், சித்தம், உணர்ச்சிகள் ரட்சிப்படைந்து கொண்டிருக்கிறது. You are being saved. ஆத்மாவிலே. Your spirit got saved. உனாவி ரட்சிக்கப்பட்டது இறந்த காலம். உன்னுடைய ஆத்மா, மனம், சித்தம், உணர்ச்சிகள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் விட்டால் ஏன் இயேசு நாலு தடவை, அதுக்கு வருவோம். இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன், எந்த வாழ்க்கை? ஆத்ம வாழ்க்கை. முன்பு ஜீவித்த இந்த உலக வாழ்க்கை, எப்படி யோசித்தாய், எப்படி எதைகளை விரும்பினாய், எப்படி தீர்மானம் எடுத்தாய், எதை வாங்கினாய், எதை விற்றாய், என்ன உன்னுடைய வாழ்க்கையின் தரம் என்ன? உலகத்தாரை போலவா? அப்படியானால் இந்த வாழ்க்கையை இழந்து போவாய். நோய் வந்து படுக்கையில் இருக்கும் பொழுது, அல்லது உன் ஆத்மா காரணமாய்கள் உன் சரீரத்தை விட்டு பிரியும் நேரத்திலே, என் வாழ்க்கை இந்த ஆத்ம வாழ்க்கையிலே ஜீவித்து நான் வீணாக்கினேன். இயேசு சொன்னது சரி, இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன், இந்த ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். செலவழை என்று சொல்லவில்லை, கட்டாயம். ஆனால் இந்த ஆத்ம இயற்கையான வாழ்க்கையை அதை வறுத்து, என் சிந்தனைகளை வறுத்து, என் விருப்பங்களை வறுத்து, என் சித்தத்தை அவர் சித்தத்தோடு இணைந்து, அவருக்காக, ராஜ்யத்துக்காக நான் ஜீவிக்கும் நேரத்திலே அந்த ஆத்மாவை காத்துக்கொள்ளுவான். யாக்கோபினுடைய புத்தகம் போதலாம் அதிகாரம் 21, சகல துர்க்குணத்தையும் பிள்ளைத்தனமாக குணத்தையும் விட்டு, நாட்டி, சில பிள்ளைகளை பார்த்து நாட்டி என்று சொல்லுவோம், சரியான நாட்டி. நாட்டி என்றால் குலப்படியும் அதையும் எந்த நேரம் எல்லாம் விட்டு எங்கள் ஆத்மாக்களுக்கு விடுதலை கொண்டு வரக்கூடிய தேவ வசனத்தை, நாட்டப்பட்டதுமாய் இருக்கிற தேவ வசனம், the implanted word, சாந்தமாய் ஏற்றுக்கொள். ஆத்மாக்கு விடுதலை முடிஞ்சது என்று சொன்னா ஏன் இங்க போட்டிருக்குது? நாளுக்கு நாள் விடுதலை தேவை. ஆத்மா விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறது. சும்மா விடப்பட்ட ஒரு வாழ்க்கை, மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி மனம், சித்தம், உணர்ச்சிகள் அந்த ஆத்மாவனை ஆண்டு கொள்ளும். அது இயற்கையான வாழ்க்கை, அது மிதுக வாழ்க்கை. சும்மா சமைக்கு வந்து போகிறாய். ராஜ்யத்தில் ஒன்றும் நீ செய்வதில்லை, ஒரு பிசாசு இன்னும் நீ துரத்தவில்லை. வெட்கம். கல்யாணம் முடிக்கிறார்கள், 99% நேரத்தில் இந்த நாட்களிலே வெறும் பாலியல் உறவுக்காக, அது தொடர்ந்து போகாது என்று இவர்களுக்கு வஞ்சிப்பாக இருக்கிறது. நல்லதில்லை. The spirit got saved by the blood of Jesus. ஆவி, அவரது இரத்தத்தினாலே நீ ரட்சிப்பு அடைந்திருந்தால், விடுதலை அடைந்து நீ புதிதாக்கப்பட்டாய். Saved, நடந்து முடிந்த காரியம், இறந்த காலம். உன் ஆச்சுமா, மனம், சித்தம், முடிஞ்சு நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் நீ அவரோடு நெருங்கி வார்த்தையினாலே நீ முழுகி, வார்த்தையை உன் வாயிலே வைத்து, இருதயத்திலே வைத்து அவர் ராஜ்யத்தின் வேலையை நீ செய்ய,
நீ அழைக்கப்பட்டாய்.
ரட்சிப்பாளை நீ இயேசுவளை வருகிறாய். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னடைவார்கள். 11:28 மத்தேயு சுனியாவை ஏற்றுக்கொள்ளும் நேரத்திலே தான் கடைசியாக நாங்கள் அநேகமாக ஆட்கொள்ள சொல்லுவோம். இயேசுவை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் 330 கோடி தேவர்களோடு அவர் இன்னும் ஒருவராக அல்ல, அவர் ஒருவரையே, அவர் ஒருவரையே தேவனாக ரட்சகராக விடுதலை கொடுக்கிறவராக சுய ஜீவியத்துக்கு ஊற்றாக நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இலவசமாக பாவம் மன்னிப்பாக கிடைக்கிறது. என்னடி வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. சபையிலே ரட்சிப்படையாத நிலையிலே போர்வையிலே இருக்கலாமா? உலகங்கும் ஏராளம் ஏராளம் இங்கேயும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. அவர்களுக்கு சொல்ல வேணும் எல்லாம். இப்படியா கொஞ்சம் வேலை இருக்கிறது வருவீங்களா? இப்படியா கொஞ்சம் இந்த கொஞ்சம் எல்லாம் செய்ய போறோம் வருவீங்களா? அப்படி சொல்லியும் வரமாட்டார்கள். அவர்களுக்கு சம்பளம் எடுக்கிறது தான் முதல் இடம். இயேசுவுக்காக எதையாவது செய்வோம், என்னை மரண இருளில் இருந்து பிரித்தெடுத்தவருக்காக ஏதாவது செய்வோம். இந்த ஆத்ம ரட்சிப்பு நாளாந்தம் நடக்க வேணும். அப்படி இல்லாதவர்கள் ஏனமையானவா, சும்மா வந்து போவார்கள். இவர்கள் தான் முறுமுறுக்கிறவர்களும் அவதூறு பேசுகிறவர்களும். ஆமீன் சொல்லுவார்கள், உப்பும் இல்லை புளியும் இல்லை. கை தட்டுவார்கள், எல்லாரும் தட்டுவதனால் வெட்கம். அந்த நாளில் சொல்லுவார்கள், நீ இருக்கிறத விட உப்பு சிரட்டையில விழுந்து சாகு. ஏன் சொன்னோம் எனக்கு தெரியும். நீ இப்படி இல்லாம எப்படி இல்லாம காய்க்கலாம் யோசிக்கிறாயா? இயேசு என்ன சொன்னா தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடை பண்ணுகிறவர்கள், உள்ளே போக கூடாது, பிள்ளைகளை மற்ற ஆக்களுக்கு தடை பண்ணி தடையா இருக்கிறவர்கள், இவர்கள் சமுத்திரத்திலே அறியப்பட்டு கழுத்திலே பெரிய ஒரு இயந்திர கல்லொண்டு கட்டி. உனக்கு இயந்திர கல்லுன்னா என்னண்டு தெரியாது. அந்த கல்லுகளை மிதித்து கொண்டு போற அந்த ரோலர் இருக்கு இல்லையா, அப்படி ஒன்று கழுத்தில் கட்டுறேன் பை சங்கையால். அவங்களுக்கு தூக்கி கடல் அறியவனமா கட்டி போட்டு எலும்பு கூடு கூட மேல வரக்கூடாது.
அது இயேசுனுடைய தீர்ப்பை சிரிக்கிறாயா? உனக்கு விடுதலை தேவை. பயங்கரமான சொற்கள்.
சுவாட்சமா விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறது. இதில் ஈடுபடாதவர்கள்
நன்றி கெட்டவர்கள்,
பரிசுத்தம் இல்லாதவர்கள்,
துரோகிகள்,
சபையிலே ஆளும் பேருமாக இருக்கிறவர்கள். நீ அப்படி ஒரு ஆளா? நிரட்சி படைந்து நீ நன்றி என்று சொல்கிறாய், அல்லது அதுக்கேற்ற அந்த பாடல்களை நீ படிக்கும் பொழுது பெரிய ஏதோ Thank you for the cross, நன்றி தேவா உம் சிலுவைக்கே,
என்னத்து படிக்கிறாய்? அவ்வளவுதானா? என்னத்து படிக்கிறாய்?
என்ன செய்கிறாய் வாழ்க்கையில்? ரட்சிப்பு இலவசம், ஆத்ம விடுதலை அடைவது உனக்கு வேலை உண்டு, உனக்கு விடாமுயற்சி தேவை. நீ நாளுக்கு நாள் வார்த்தையோடும் ஆவியானவரோடு நீ தொடுக்கப்பட்டதாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனம் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அங்கே பூசினதனால் விடுதலை அடைந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் ஆத்மாவிலே பிடிபட்டார்கள். அந்த மன்னாவை அவர்கள் எடுத்து நன்றியோடு அதை சாப்பிடவில்லை. அந்த மன்னா அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தது போல சரீரத்துக்கு அவர்கள் மனதையும் மாற்றி இருக்கும். ஆனால் முறையிட்டார்கள், முறுமுறுத்தார்கள், மோசைக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக. தேவன் என்ன செய்தார்? திட்டத்துக்கு வெளியாலே அவர்களை அனுப்பினார். உங்களுக்கு காணான் தேவையில்லை, get out into the wilderness. இன்றைக்கு எத்தனை பேர், எத்தனை சபைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது வனாந்தரத்துக்குள்ளே? இவர்கள் திரும்பி வருவார்களா?
இல்லை.
நீ ரட்சிப்படுந்தால் உனக்கு வேலை உண்டு, நீ ரட்சிப்படுந்தால் உனக்கு ஊழியம் உண்டு. முதலில் தனிப்பட்ட உன் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை முதலில் முதலிடம் எடுக்க வேண்டும். இந்த வார்த்தை எப்படி தண்ணீரை நீ வீட்டு உபயோகிக்கிறாயோ அதே விதமாக இந்த வார்த்தை ஆவி ஆத்மாவின் சரீரத்தை நீ கழுவியபடி இருக்க வேண்டும். அதன் தியானம் உனக்கு எந்த நேரமும் தேவை. இந்த வார்த்தையை நீ முதலிடம் கொடுக்காமல் நீ இயேசுவை அறிந்திருக்கிற என்று சொல்வதும், அவருக்கு பயப்படுகிற என்று சொல்றதும் போய் இந்த வார்த்தை அவருடைய இடத்தை எடுத்திருக்கிறது. இந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. இதிலே எழுத்துக்களின் ஒரு குத்து ஒரு விசிறி கூட எடுபடாது. எல்லாமே நிறைவேறியாக வேணும். Everything இதயத்திலே பட்டதா? அவர் இறங்கி வந்து குத்தினவர்கள் எல்லாரும் அவரை பாருங்க. அந்த ஜெருசலேமில் இருந்து பரிசுத்தவான்களோடு கூட 1000 வருஷங்களுக்கு அரசாள போகிறார்கள். நீ இப்பொழுதே அந்த அரசாளும் அந்த நோக்கத்திலே அந்த ராஜ்யத்திலே அவர் அதிகாரத்தை உபயோகிக்கிறாயா? அவர் ராஜ்யத்தின் வல்லமை உனக்கு தெரியுமா? அந்த வார்த்தையின் வல்லமை உனக்கு தெரியுமா? முதல்ல அழைத்த அழைப்பது கொஞ்சம் நிவர்த்தியாக்குவோம், அதை உறுதிப்படுத்துவோம். தெரிந்து கொள்ளுதலையும் உங்கள் அழைப்பையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் இடறி விழுவதில்லை. 2 Peter 1:10. எத்தனை பேர் இடறி விழுகிறார்கள்? அவர்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தவில்லை. Your election, தெரிந்து கொள்ளுதல் has to do with the position in the kingdom. அவர் ராஜ்யத்திலே அந்த இடத்து உன்னுடைய அழைப்பு அது உன் ஊழியத்தை குறைக்கிறது. Your calling has to do with your ministry. சோம்பாரிகளுக்கு இடமே இல்லை. அவர் எங்க அழைச்சாரு? எங்கேயோ மூலையில கிடக்கிற ஒரு சபைக்கு போகத்தானே, விட கதைய. அப்படியா இருந்து செத்துப்போ. அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து 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 செத்து போற மாதிரி விசுவாச ஜீவியம் இருக்கவில்லை அவர்களுக்கு. அந்த மன்னாவை நன்றியோடு சாப்பிட்டு இருந்தால் விசுவாசம் வந்திருக்கும். ரோமர் 10:17 கூறுகிறது, வசனத்தை கேட்கிறதுனால், தொடர்ந்து கேட்கிறதுனால் விசுவாசம் வரும். So people still begin to live in their soul life. தங்கள் ஆத்தும ஜீவியத்திலே தொடர்ந்து அவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஆத்மா சாகவில்லை. அவை பழத்தை சாப்பிட்ட நேரத்தில் அவர்கள் ஆவி பிரிந்து போனது. சாவண்டால் மரணம் என்றால் பிரிவு. ஆத்மா சாகவில்லை, அவர்கள் சரீரம் சாகவில்லை. ஆத்மா ரத்தத்திலே இருக்கிறது. லைஃப் இஸ் இன் தி பிளட். தி சோல் இஸ் இன் தி பிளட். அவன் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று ஏசாயா 53 இருக்கிறது. எப்படி ஆத்மாவை ஊற்றுறது? அவர் ரத்தத்தை ஊற்றப்பட்ட பொழுது அவர் ஆத்மா. ஏன் ஆத்மா? ஆத்மா தான் பாவம் செய்தது. இஸ் அ சோல் தட் சின்ஸ். ஆத்மாவை பாவம் செய்கிறது. இந்த ஆத்மாவை எப்படியாவது பிடிக்கலாம் என்றுதான் இரவு பகலாக பிசாசு வகை தேடுகிறான். மனதை கூடாது, உணர்ச்சிகளை, கடைசியாக சிச்சத்தை பிடிக்க. டே அண்ட் நைட் பிரதர் இஸ் ஒர்க்கிங் த டெவில். உலகங்கும் சும்மா வந்து போகிறார். 1008 ஊழியக்காரன் கூப்பிடுறது, தேவன் நல்ல காலம், தேவன் உனக்கு வாசிப்பார், கண்ணாடி கண்ணுக்கு துடைப்பார், கண்ணாடியும் கொடுப்பார். ஓ, எல்லாம் விசர் பிரசங்கங்களும் மனுஷனை மயமாக வைத்த பிரசங்கங்கள். நிப்பாட்டாமல் சொல்வதை ஆராய்ந்து பார். எத்தனையோ பேர் ராஜ்யத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து ஆத்ம ஜீவியத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் முயற்சி செய்வதும் இல்லை. ரட்சிப்பு ஆவிக்கு வந்தது, இப்பொழுது உள்ளே வந்தது, இப்பொழுது அது வெளியே. ஆத்மாவை தொட்டு ஆத்மாவை மாற்ற நீ பிரயாசப்படவனும் நான் பிரயாசப்படவனும். பிலிப்பியர் 2:12 12வது வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற.
Oh, I got saved in 1980. என்பதாம் ஆண்டிலே ரட்சிப்பு அடைந்தேன். எங்க இருக்கிறாய்? எந்த வனாந்தரம்? என்ன செய்து கொண்டிருக்கிறார் ராஜ்யத்தில்? எனக்கு ஒருக்கா சொல்லு, உன் ஊழியத்தை அறிந்தாயா? எவ்விதமாக நீ கரத்தை பிடித்திருக்கிறாய்? எவ்விதமாக நீ அந்த கலப்பையை பிடித்திருக்கிறாய்? பிடித்தாயா? எந்த சபையில இருக்கிறாய்? அதுல என்ன சபையை பற்றி புழுகிறார்கள். உண்மை பிள்ளையான சபையில இருந்து உன் திட்டத்தை நீ நிறைவேற்ற முடியாது. பிள்ளையான ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து சரியான சிகிச்சை உன் இருதயத்துக்கு செய்ய முடியாது. They don't do heart surgery in every other hospital. No.
And same thing, it's a schools. படியான பாடசாலையில் இருந்து கொண்டு நீ சரியாக உன்னுடைய மேலதிக படிப்புக்கு whether it's university or whatever degree. Now you cannot. அதுக்கு நீ ஆண்டவரை கட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் பழையான ஒரு ஆளை நீ கட்டி போட்டு நீ ஒன்றுமே செய்யலாது. அதுக்கு பின்னால வராத மாடு, திறமான எரும மாடு, அது என்னடி நீ பிடிச்சி இழுக்க போற? பொம்பளையோ ஆம்பளையோ? Now you can't. அதான் பிணைக்கப்படக்கூடாது அந்நிய நுகத்திலே என்று அவர் சொன்னார். சோ ஆத்துமா தொடர்ந்து ரட்சிப்பாடே வேண்டும் என்று தேவன் அறிந்து இங்கு பார், இப்பொழுதும் அதிக பயத்தோடு. எவ்விதமான பயம்? அதிக பயத்தோடு, நடுக்கத்தோடு. என்னப்பா இது? எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிற ஒரு இடத்துல சொல்றார். இப்பொழுது இந்த ரட்சிப்பை குறித்து மறுபடியும் இந்த சொல்லுகிறாரு. நான் நினைச்சேன் நான் ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன். எப்பயும் எனக்கு ஒரு சாட்சியும் இருக்குது. இப்ப என்ன கோலத்தில் இருக்கிறாய்? என்ன விதமான கோலம்? உன் முகமும் உன் கண்ணும் என்ன கோலம்? உன் உடுப்பை பார்த்தாலே தெரியும் எங்க இருக்கிறாய் என்று சொல்லி. அவரது ராஜ்யத்தின் பிள்ளையாகவா அல்லது நைட் கிளப்புக்கு போற ஒரு ஆளாகவா? சபை நிறைஞ்சு வழியுது வெபச்சாரத்தினாலும் காமவிகாரத்தினால் முரட்டாட்டத்தினால் பிள்ளைகளை கதவுளாக்குகிறார்கள். அவர்கள் சொல்லும்படி அதை செய்து வைக்கிறார்கள். உங்கள் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு விடுதலை நிறைவேற பிரயாசப்படுங்கள். நவாச்சதி ரட்சிப்பு நிறைவேற. That means it's happening now. Present tense. உனக்கு உள்ளே வந்த அந்த ரட்சிப்பு நிறைவேற அது முற்றிலுமாக உன் ஆத்துமாவையும் உன் சரீரத்தையும் பிடிக்கத்தக்கதாய், அந்த வெளிச்சம் உள்ளே இருந்து வெளியே வரத்தக்கதாய், உள்ளே இன்னும் இன்னமாக வெளிச்சம் போக வேண்டியதாய் இருக்கிறது. வார்த்தையினூடாக உமது வசனத்தின் உட்பிரவேசம் வெளிச்சம் தரும். இச்சிறியராய் ஆயிரத்தட்டு உபதேசம் கேட்கிறது. பரவாதி நாயமாக இங்கும் அங்குமாய் அலைகிறது. எந்த பிரசங்கம் என்றாலும் அந்த டிவியை போட்டு பார்க்கிறது. பரவாதி நாய்கள் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்டாதில் இருந்து படிக்க தெரியாதவர்கள், அதை சாப்பிட தெரியாதவர்கள். அந்த கஜகுமாரன் வெளியில போய் பாண்டியில புண்ணாக்கு சாப்பிட்ட மாதிரி பாண்டிக்கு புண்ணாக்கு கொடுக்கறது எனக்கு தெரியாது. இங்கே தாப்பனின் வீட்டில் நிறைய சாப்பாடு உண்டு. எங்க கிடந்து நெளிகிறாய் கிடந்து மனத்தில். ரட்சிப்பு நிறைவேற ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. இன் இங்கிலீஷ் Work out your own salvation. Work it out with fear and trembling. Work out your salvation. அதாவது தேவன் உனக்குள்ளாக அந்த ரட்சிப்பை கொண்டு வந்தார். உனாவியிலே உனாவி புதிதாக்கப்பட்டது, விடுதலை அடைந்தாய். ஓகே, உன் கண்கள் திறந்தது, உனாவியின் கண்கள் திறந்தது. ஓ, ஆனால் இப்பொழுது அந்த ரட்சிப்பை வெளியே கொண்டு வா, அதற்கு விடாமுயற்சி செய், பிரயாசம் தேவை. சொல்லியிருக்கு ரட்சிப்பு நிறைவேற உள்ளே கொடுத்த ரட்சிப்பு வெளியிலே வந்து அது முழுவதுமாக ஆத்மாவை பிடித்து சரீரத்தையும் பிடித்து அந்த வெளிச்சம் உன் மோச்சல் கண்ணில் காணப்படத்தக்கதாய் பிரயாசப்படு படுகிறாயா? There is no room for any lazy people in his kingdom. சோம்பேறிகளுக்கு அவர் ராஜ்யத்திலே இடமில்லை. பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனை கொண்டு வா, நான் கொடுத்த தாளந்தை கொண்டு வா. இந்த காசை நீ பேங்க்ல போட்டிருக்கணும் அல்லவா? வச்சிருந்தனியா? சும்மா வந்து இருந்தனியா? அவனை கட்டி போட்டு புறம்பான இருளுக்குள்ளே தள்ளுங்கள். பயங்கர வாட்சிகள் பிரதர். இவங்க சொல்லி கொடுப்பாங்களா சர்ச்சில்? நோ, பிக்னிக், யூத் மீட்டிங், முடியாத யூத் மீட்டிங். வஞ்சிக்கப்பட்டு சேர்த்து வைக்கிறார்கள். சீக்கிரமாய் அவர்கள் கட்டிலுக்கு போகத்தக்கதாக. ராஜ்யத்துக்குள்ளே நீ உள்ள வந்தது உண்மையானால் எத்தனை வருஷம் இப்பொழுது யாராவது சொல்லுவியா? நீ கையை வச்சு எத்தனை வருஷம் நீ ரட்சிப்படைந்தே? நீ அந்த ரட்சிப்பு நிறைவேற உன் ஆத்துமா வார்த்தையால் பிடிக்கப்பட, உன் ஆத்துமா வார்த்தையின் வெளிச்சத்தினாலே வழிய, உன் மனம் விடுதலை அடைந்திருக்க, நீ அவரை வசனத்தை யோசிக்க தியானிக்க, அவரை போல சிந்திக்க, அவருடைய விருப்பங்களை உன்னுடையதாக்க. மற்றையும் 11:29 படி அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள, அவருடைய பாரத்தை வாங்கி எடுக்க.
நீ பிரயாசப்படுகிறாயா
அல்லது வந்து எப்பொழுதும் கற்றாலும் இந்த வார்த்தை கேட்டாலும் உது அறிவிக்கும் அறிவுக்கு வர முடியாத பாம்புளைகள் மாதிரி இருக்கிறாயா? நீ ஆம்பளையா இருந்து ஆண்டவருக்கே தெரியும் இப்படியா நாங்கள் இருப்பாங்க. இவ்வளவுதான் சொல்லிக்கொடு. இப்பத்தான் சர்ஜரி முடிஞ்சு வழியால வந்து மயக்கம் தெளியல்ல. Work out your salvation with fear and trembling. அவர் உள்ளே அனுப்பிய அந்த ரட்சிப்பை இப்பொழுது வெளியே கொண்டு வா. உன் ஆத்துமாவை காட்டுக்கொள் வார்த்தையால், ஆவியானவரால், ரத்தத்தின் வல்லமையால், ஜபத்தினால், பிரதான அந்த திறப்பாகிய ஜபத்தினால். என்ன செய்கிறாய் இன்றைக்கும் இதை கேட்டுட்டு ஜபார் இப்படி செய்துட்டு போவாயா? தப்புவதில்லை. உனக்கு எங்கே இருந்து நிம்மதி வரப்போகிறது என்பதை பார்க்கலாம். உன் வாழ்க்கை எப்படி சமாதானம் உள்ளதா இருக்கும் என்பதை பார்க்கலாம். அவரே சொன்னார், நான் எச்சரிக்கும் பொழுது நீ என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, ஆகையால் உனக்கு விபரீதமும் ஆபத்து வரும் நேரத்திலே நீ கூப்பிடும் நேரத்திலே நானும் உன்னை பரிகாசம் பண்ணுவேன். நீதிமொழிகள் 1 வாசித்துப்பார். And you see that? Now after that, நாளாந்தம் இந்த ரட்சிப்பு நிறைவேறி கொண்டு வருகிறது. அதுக்கு விடாமுயற்சி தேவை, அதுக்கு தரமான சாப்பாடு தேவை. நீ பாலை குடித்துக் கொண்டே இந்த மனமாற்றத்தை, இந்த ஆத்மாவை மறுபுறம் அடைய பண்ணி சுருஷிக்கப்பட்ட புதிய ஆவிக்கு கீழ்ப்படிய பண்ண முடியாத காரியம். அவரில் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே கூடும் என்று தேவன் சொன்னார். அதுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு விளங்கும்படியா சொல்லுகிறேன். ஒரு கட்டுவதற்கு கல், மண், சீமெந்து, இன்னும் பல காரியங்கள் தேவை. எல்லாம் தேவன் கொடுத்தார். இந்த மனமாற்றம் அடைய, இந்த மறுரூபம் அடைய, நாளாந்தம் அன்பிலே நடப்பதற்கு அவருடைய ராஜ்யத்தின் வேலையை பிடித்துக் கொள்ள. You come to Jesus for salvation. ரட்சிப்புக்காய் இயேசு வந்தை வரலாம் ஜனங்கள். Yes, he says come, and now he says follow me. என்னை பின்சனங்கள். அது உன் ஆச்சும விடுதலைக்காகவும் உன்னுடைய ஊழியத்தை பிடித்துக் கொள்ள நீ ஒரு ஆச்சுமங்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு மனுஷன் மனுஷியாக உன்னை அவர் ஆக்குவதற்கு. Only those people who follow Jesus will be made soul winners. இங்க இருக்கிற எத்தனை பேரும் இதை பார்க்கிற எவனோ போதவர யாரோ ஆத்ம பாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா? அந்த ரட்சிப்பை பெற்று அவருக்கு பின்னால் போற. பேதுரு சொன்ன எல்லாவற்றையும் முற்றுமுக்கு பின்னால் எல்லாவற்றையும் மட்டும் வந்த மாட்டவர் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாசித்துப்பார் மத்தேயு 19:10, மார்க்கு 10:28, 29. இயேசு என்ன பதில் கொடுத்தார் என்று, Brother, for the plan of God to come to pass in your life, there are many sacrifices to be made. Your church attendance will not be sufficient at all. அவருடைய திட்டங்கள் நிறைவேற அவர் ராஜ்யத்துக்குள்ளே உன்னை இரத்தத்தினால் கழுவி கூப்பிட்டதன் அந்த வாழ்க்கை நிறைவேற அநேக ஒருத்தர்களை அவர் கடைசியாக சொன்ன அறிவைகளை எல்லாவற்றையும் பறுத்து அவனுக்கு தன் உண்டான எல்லாவற்றையும் விட்டு தன் ஜீவனையும் பறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நீ சபை அங்கத்தவனாய் இருக்கலாம், அவர் சீஷனாய் இருக்க முடியாது. சீஷர்களுக்கே தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் வெளிப்படுத்துவார். எனவா எனவா வந்து போகிறவர்களுக்கு அல்ல,
பழைய வாழ்க்கையை விளையாடினது காணும், மனம் திரும்ப, மனம் திரும்ப. தாயும் தாப்பனே அறுவடை மீதி வேலையாட்கு சொப்பம் என்று சொல்லவில்லையா?
அவருக்கு பின்னால் போகிறவர்களுக்கு மட்டும் அந்த பாரம் ஆச்சுமங்களை அப்படியாவது அவருக்கு கொண்டு வர முடியும். அவர்கள் சாகிறதுக்கு முன்பதாக அவை பிடிக்க முடியும் என்கிற பாரம் வரும். ஏன் அவர் சொன்னார், Follow me, I will make you fishers of men. உங்களை எனக்கு பின் செல்லுங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் சோல்வினிங் ஆற்று மாதாயம் செய்கிறவர்கள் சபைகளிலே உலகெங்கும் ஏன் குறைவு?
உனக்கு எப்பொழுது தெரியும்? அவருண்டை வந்தார்கள், ரட்சிப்பு பெற்றார்கள், நன்றி கட்ட நாய்கள். அதை விட கேவலம்
நாய் நன்றி உள்ளது என்று சொல்லுவார்கள்.
அதை விட கேவலம்
ஏற்கனவே சொன்னார், சபையிலே நன்றியற்றவர்கள் நிறைவார்கள், தற்பிரியர், சுயநலவாதிகள்,
தங்கள் வாழ்க்கையை மயமா கொண்டவர்கள், குடும்பங்கள் அவதூறு பேசுகிறவர்கள், தேவனை பாய்க்கிறவர்கள், இந்த உலகத்தின் வாழ்க்கையை விரும்புகிறவர்கள். அநேக பேர் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு.
Timothy, warn them, Timothy, warn them. அவர்களை கண்டிப்பாய் சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும், தங்களுக்கு தங்களுக்கு என்று போதகர்களை சேர்த்து கொள்ளும் நாட்கள் வரும். வந்தது எப்பயோ
அவர் சொன்னபடி எனக்கு தெரியும். எப்படியோ இங்கே இருந்து ஊழியர்கள் எழும்புவார்கள், எப்படியோ இங்கே இருந்து ஊழியர்கள் புறப்பட்டே தீரும். அவர் சொல் மாறாது.
என்ன செய்கிறாய்? உனாத்துமாவை அவருக்கு பின்னாலே கொண்டு போய் அதை மறு மாற்றம் அடைய விடாமல், நீ விடாமுயற்சி செய்யாமல், நீ பிரயாசப்படாமல்
நீ அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. உன் வாஞ்சைகள் பிரிக்கப்பட்டது, உன் சிந்தனைகள் வேறுபட்டது. அதான் அவர் கூப்பிடுற நேரத்தில் நேரடியா அவர் சொல்லிடுவார், மகளே, என் மகனே, give me your heart.
எனக்கு இந்த நாளில வாலிப பிள்ளைகள் இருதயத்தை கலட்டி அங்கால கொடுக்கிறதுக்கு அத்தாட்சியாக என்ன செய்தது தெரியுமா?
கைய வெட்டி ரத்தத்தை எடுத்து காட்டுது, அல்லது ரத்தத்தால பேப்பர்ல தொட்டு எழுதுது. பாவியான ஒரு மனுஷனுக்கு அவர் வந்து ரத்தமே கொட்டி போட்டு போயிட்டார். எதுல எழுதுனாருன்னு கேக்குறாயா? கையில இருக்கிற ஓடையால் உனக்கு நான் செய்தது. தாவீது அப்படியோ அதை கண்டான்,
என் கைகளையும் கால்களையும் துளைத்தார். ஒரு கை எடுத்து வச்சு அரைஞ்சதுக்கு பிறகு காத்து புலம்பி மற்ற கையாக ஆள் கொண்டு போய் அரைஞ்சிருப்பார். என்ன செய்ய போறாய்? வாழ்க்கையை வைத்து இன்னமும் உனக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தேவை, இன்னமும் எத்தனை பிரசங்கம் தேவை உனக்கு? ஆவி ரட்சிப்படைந்தது, ஆத்துமா ரட்சிப்படைந்து கொண்டு இருக்கிறது. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 11 வசனத்திலும் உன் விசுவாசத்தின் முடிவு உன் ஆத்தும ரட்சிப்பு. Receiving the end of your faith, salvation of your soul. The end of your faith is the salvation of your soul. இதற்காகத்தான் ரட்சிப்பு அடைந்ததுக்கு பிறகு உன்னுடைய ஆத்மாவை இழந்து அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே நீ உனக்கு இடமில்லாமல் போகும் என்பதை அறிந்து 1000 வருஷம் அவர் அரசாட்சி செய்யும் நேரத்திலே உனக்கு அதிலே பங்கில்லாமல் போகும் என்பதை அறிந்து 2 பேதுரு 1:11 எப்படியாகலும் நீ அந்த அவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம் உனக்கு அதிக மேன்மையாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். An abundant entrance will be given to me to work in his kingdom. Are you working in his kingdom now? அவர் ராஜ்யத்தில் இப்பொழுது வேலை செய்கிறாயா? நேற்று முந்தின நாள் வந்த பிள்ளைகள், காவலாம மனைவி போட்டு வந்த பிள்ளைகள் ஓடி ஓடி போய் சீரியையும் டிவிடியையும் கொடுத்து அறிக்கை புத்தகத்தை கொடுத்து பாடுபடுகிறதுகள் கடந்து ஏன் அவ்வளவு பயங்கரமாக இடத்திலே இருந்து தேவன் விடுதலை கொடுத்தார்? நன்றி கடன். இயேசு என்ன சொன்னார்? அதிகம் மன்னிக்கப்பட்டவன் அதிகம் நேசிப்பான். If the soul is not delivered, you lose. உன் ஆத்மா விடுதலை அடைந்து கொண்டிருக்காவிட்டால் நீ அதை இழப்பாய். இந்த ஆத்மாவை, இந்த ஜீவியத்தை, இந்த உலக ஜீவியத்தை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். Matthew 16:24 Mark 8:34-35 Luke 9:23-24-25 John 12:24-25 வாசிச்சுப்பார். என் 4 இடங்களிலும் அவர் அதை கூறினார். இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன், இந்த ஜீவனை விரும்புகிறவன், இந்த ஆத்மா ஜீவியத்தையும், இந்த மிருக வாழ்க்கையை, இந்த இயற்கையான வாழ்க்கையை, உலகத்தாரை போல ஜீவிக்கும் இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்கிறவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள், நிச்சயம் அதை இழைப்பார்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி அது உன்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. அவர் சொல்றத சொல்லிட்டார். ஆனால் என் நாமத்தின் நிமித்தம், எனக்காக, என் ராஜ்யத்திற்காக அதை இழந்து போபவன் நேரம் இல்லை. எனக்கு வேலையால நேரம் இல்லை. எனக்கு அது அப்படி, இது இப்படி, அது அந்த மாதிரி, இது இந்த மாதிரி, அது தேவனுக்கு தெரியாதா? அப்ப எல்லாரும் வேலை எடுத்துட்டு நேரம் என்ன சொல்லுவோம்? தானியனுக்கு நேரம் இருந்தது. அவன் he was next in command in Babylon. David was king and here all the time. 7 தடவை அவன் கர்த்தரை துதித்தான். மோசேக்கு நேரம் இருந்தது. 600,000 ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போக புருஷர்களை மனுஷன், உனக்கு நேரம் இல்லை. அப்படியானால் உனக்கு இடரலா இருக்கிறது எதுவோ அதை நீ விட வேணும். ஏ இயேசு என்ன சொன்னார்? Thank you Lord. மனிதன் உலகத்தை ஆதாயமாக்கினாலும், உலகத்தில் உண்டானவர்கள் எல்லாவற்றையும் நீ பெற்றாலும், you can become a prime minister, a president, or some minister who is all the time வரிசையில் நிற்கிறாங்க ஆக்கள் பார்க்கறதுக்கு, அவர்களது தேவைகளை சந்திக்கிறதுக்கு. என்னத்தை உனக்கு வாகனம் கொடுத்திருக்கிறார்கள்? ஒருவருக்கும் இல்லாத ஒரு வாகனம். எல்லாவற்றையும் நீ உடையவனா இருந்தும், சுவிஸ் பேங்க்ல உனக்கு நிறைய பணம் இருந்தாலும், உன் ஆத்மாவை கவனமாய் கேள். நீ ரட்சிப்படைந்திருக்கலாம், உன் ஆத்மாவை இழந்து போனால் அதனால் நீ அடையும் பலன் என்ன? அதுக்கு மறுமொழி நத்திங், ஒன்றுமில்லை. When the soul is gone, finish. You have nothing to use in the coming life. இனி வரும் அந்த நித்திய காலத்திலேயோ 1000 வருஷ அரசாட்சியிலோ நீ பாதிக்கப்படுவாய். கட்டாயம் பலருடைய எண்ணம், அங்கே விரக்தி இருக்காது, அங்கே கண்ணீர் இருக்காது என்று பல. இது அந்த நாளே பிரசங்கம். அண்மையிலும் நான் அப்படித்தான் நினைத்தேன். எல்லை சோம்புகிரிகளாக இருந்து மெய்யாக ரட்சிப்பு அடைந்து சும்மா அந்த காசை கொஞ்சம் மதி ஓடி போட்டுட்டு போயிருக்கிறார்கள். அவங்க வந்து போட்டு நல்லது, நீ நன்றாய் ஊழியம் செய்தாய், எவ்வளவாய் நீ சபைக்கு வந்து போனாய் தெரியுமா, யாரோடும் நீ பேசுவதும் இல்லை, எவருக்கும் நீ இந்த உதவி செய்ததாகவும் பெரிதாக இல்லை, கடமைக்காக ஏதாவது செய்தாய், ஆகையால் உனக்கு பெரிதான ஒரு கிரீடம் ஒன்று இருக்கிறது வைத்திருக்கிறேன். நீ 15 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றால் நல்லாக உண்மையாக இருப்பாய். பைத்தியக்காரர்கள் தான் இப்படி நினைக்கலாம். அவன் அவன் செய்த நன்மைக்கோ தீமைக்கோ தக்க பலன் என்னோடு கூட வருகிறது.
God wants to see your works now. Now that you got saved,
நீ இரட்சிப்படைந்தால் நல்லது. இப்பொழுது உன்னுடைய விடாமுயற்சி, உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய உரைச்சல், உன்னுடைய அர்ப்பணம், இவை எல்லாமே இந்த உலகத்திலே கணிக்கப்படும். இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பு வரும். நீதிமான் இந்த நேரத்திலே அவன் சரி கட்டப்படுமானால் அவனுக்கு துன்மார்க்கர் மாத்திரம். விதைப்புக்கு அறுப்பு உண்டு, தப்பேலாது. எங்க தொடங்கும்? இங்கே. ராஜாக்கள் சுத்தம் பண்ண போன நேரத்திலே இஸ்ரவேலிலே ராஜாவாக இருந்த தாவீதும் போயிருக்க வேண்டும். என் வீட்டை நின்றாய், ஏ நின்றபடியா தானே அந்த பொம்பளைய பார்க்க வேண்டி வந்தது. அதுக்கு பிரதான பிரச்சனை வந்தது, அதுக்கு பிரதான தீமை உனக்கு குடும்பத்திலே வந்தது, அதுக்கு பிரதான ரெண்டு பிள்ளைகள் செத்து போனதே. அம்னன் அன் அப்சலோம் எவ்வளவாய் அழுதான், கத்தறி அழுதான். அறுவடை தேவன் சொன்னார், உன் குடும்பத்திலே தீங்க வர பண்ணுவேன். உன் வாழ்க்கையை என்ன செய்வாய்? உன் ஆத்மாவை உனக்காக உபயோகிக்கலாம், அல்லது ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் அவன் தன்னை தானே வருத்து. என்ன சொல்லுகிறார்? உன் சித்தத்தை, உன் விருப்பம் வாஞ்சிகளை, உன் சிந்தனை யோசனைகள் திட்டங்களை அதை பலிபீடத்திலே வைத்து நல்ல ஒரு பதவியில இருந்தான், வேத வார்த்தைகளை நன்றாக ஆழமாய் படித்திருந்தான். 14 வருடங்கள் மிக திறமையான ஒரு பைபிள் டீச்சர் கேமலியேல் அவர் கீழே படித்திருந்தான். சபை நிர்வாகத்திலும் யூத சபை மற்றவர்களாலும் அறியப்பட்டவனாக ஆரை குறித்து பேசுகிறேன். இப்பொழுது பவுல அப்போஸ்தலன் அந்த நேரம் சவுலாய் இருந்தவன். இயேசுவை அந்த தெருவிலே சந்தித்ததும் அவன் வாழ்க்கை மாறியது. You know what he asked? What should I do? I need to see it to ஆண்டவரே. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சரி, நீ சொன்னாய் நான் ரட்சிப்படைந்தேன், நான் ஒரு 5 வருஷம் இருக்கிறேன், 10 வருஷம் இருக்கிறேன், 15 வருஷம், 20 வருஷமா இருக்கிறேன் பிரதர் இந்த சர்ச்சில். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் ஆத்மாவின் நிலைமை என்ன? உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? உன் ஆவி ரட்சிக்கப்பட்டது, உன் ஆத்மா ரட்சிப்பு அடைந்து கொண்டிருக்கிறது. உன் சரீரம் இனிமேல் ரட்சிக்கப்படும், விடுதலை அடையும். அவர் வருகையிலே அதுக்கு முதல் மறித்தால் அவரண்டை போய் அவர் வருகையிலே புதிய அந்த உயிர்த்தெழுதலின் சரீரம் கொடுக்கப்படும். அல்லது எடுபடுதல் இப்பொழுது ஜீவிக்கிற நேரத்திலே நடந்தால் ஒரு சரீரமாக இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் அங்கு போக முடியாது, இந்த அழிவுள்ள சரீரம் புதைக்கப்படும். நீ ஆயத்தமா? அவர் அரசாட்சியிலே பங்கெடுக்க நீ ஆயத்தமா? விளையாட போறாய? நீ விளையாடி கொண்டிருந்தால் நீ நன்றி கேட்ட ஒரு நாய். அதை விட கேவலம் தான். ஏன் உனக்கு ரட்சிப்பு கிடைத்தது சொன்னாய், ஆனால் கைமாறாக ஒன்றும் செய்யவில்லை.
அவர் கைமாறு செய்ய வருகிறார், அவர் பலன் கொடுக்க வருகிறார்.
நீ எனக்காக இவ்வளவு பாடுகளை அனுபவித்தாய், உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானி சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்துக் கொள். 5 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாயிரு.
ஓ மை காட், கம் ஆன் நவ, கெட் எ க்ளூ.
வேத வாக்கியங்கள் நிறைவேறியாக வேண்டும்.
இதை போய் கேட்டுட்டு மறந்து போறது, இதை போய் திருப்பி கேட்பம் இன்றைக்கு பின்னேறமே எனக்கு இதை தாங்கும், ஐயோ எனக்கு தாங்கும், அதை கேட்டு ஒப்பு கொடுப்போம், கடற்கரைக்கு ஓடுவோம். தனியாக ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாட்கள் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாதே ஆண்டவரே, எனக்கு சொல்லும் ஆண்டவரே. எத்தனை பேர் சில விபத்துகளில் இருந்த தப்புனார்கள்.
நான் 3 தடவை தப்பினேன், எனக்கு தெரிய, அது எனக்கு தெரியாது.
அவருடைய திட்டம், அவருடைய கிருபை என்னை பாதுகாத்து.
நீ எதற்காக காக்கப்பட்டிருக்கிறாய்?
எத்தனை பேர் நீ அறிந்தவர்கள், இனத்தவர்கள், நண்பர்கள், இனிமே எத்தனையோ பேர்
தேவன் இல்லாமல் கிறிஸ்து இல்லாமல் பிசாசின் கரையான் புத்துக்குள்ளே இருந்து நெளிந்து
நடக்கிறது என்ன என்று தெரியாமல், தாங்கள் உட்கார்வது என்னதென்று தெரியாமல் அவதிப்படுகிறார்கள்.
என்ன செய்வாய்? What will you do?
So, a child of God, let me put it that way. ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிப்படைந்தது. எங்கே?
ஆவியிலே.
ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டு? ஆவி,
ஆத்மா, சரீரம்.
So, ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாக ரட்சிப்படைந்தால், இயேசுவின் ஜீவன் உள்ளே வந்தால்,
ஓடி
விழிச்சிருக்கு.
ரட்சிப்படைந்தது,
தேவனை தொடர்பு வைக்கிற அந்த கருவி ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளும் அந்த வழி திறக்கப்பட்டது. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஜீவி உன் வாழ்க்கைக்குள்ளாய் வந்தது. முன்பு மாமிச ஜீவியம், அந்த ஆவி மரித்திருந்தது, மரணத்துக்குள்ளாய் இருந்தது, இருளுக்குள்ளாய் இருந்தது,
ராஜ்யத்துக்குள்ளாயிருந்தது.
தான் நன்மை செய்கிறான் என்று அறிந்து, தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று அறிந்து, பவுல் அப்போஸ்தலன் சவுலாயிருக்கும் நேரத்திலே தேவனுடைய சீஷர்களை பிடித்து அடித்து சிறையிலே போட்டு அதற்காக பத்திரங்களையும் எடுத்து அனுமதிகளையும் தெரு தெருவாய் வீடு வீடாய் அலைந்தான்.
வாசித்தவர்களுக்கு தெரியும்
அவன் என்ன நினைத்தான். அவனுக்கு தெரிந்ததா தான் பிசாசு கூலியம் செய்கிறான் என்று இல்லை. இப்படித்தான் நீயும் நானும் இருந்தோம். தேவ பிள்ளைகளை திட்டும் நேரத்திலே, இது ஒரு பைத்தியக்கார கூட்டம் என்று சொல்லும் நேரத்திலே, ஊழியக்காரர்களை சபிக்கும் நேரத்திலே, இப்பொழுது நீ வஞ்சிக்கப்பட்டால் நீ போய் உன் சாப்பாட்டுமே செய்தி நீ சபிக்கலாம். சபிக்கிறது என்றால் என்ன? தீமையாக பேசுவது. An evil word is a curse. So, தேவனுடைய பிள்ளை மெய்யாகவே இரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தால் ஆவி ரட்சிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ரட்சிப்புக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறான். The salvation is now in progress. இப்பொழுது ரட்சிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எதிலே சொல்லுங்க? எல்லாரும் பெறுமா?
ஆத்மாவிலே.
அதற்கு பிரயாசம் தேவை. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும்
பிரயாசப்படுங்கள்.
மாற்றால் மாறி கவலைகளில் பிடிபட்டால் பிரயாசப்பட முடியாது. வேலை அது இது நேரம் இல்லை. உனக்கு நேரம் இல்லாவிட்டால் பிசாசு உன்னை விடுமா?
உண்மையிலேயே அவள் வேலைக்கு போய் வாராள். பின்னத்துலேயும் நேரம் இல்லை, அந்த வேதம் படிக்க நேரம் இல்லை. அப்போ அசுத்தாவிகள் எல்லாமே கூட்டம் வச்சு அவங்க சொல் கதைச்சிட்டு இவளை இன்றைக்கு விடுவோம் நாங்கள், அல்லது கொஞ்ச நாளைக்கு விடுவோம், அது வேறொரு வேலை எடுக்கட்டும் அப்படி சொல்லுமா? ஆண்டவர் அதையும் ஏற்றுக்கொள்ளுவாரா? இல்லை. Nobody can say any excuse. ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. சும்மா வந்து போகாதே, பிரயாசப்படுகிறாயா இல்லையா, அதுதான் கேள்வி. உன் ரட்சிப்பு நிறைவேற பாட்டு படிச்சா காணும், நோட்ஸ் எடுத்தா காணும், கிறிஸ்துமஸுக்கு வந்தா காணும். அது அடுத்த கூட்டம், குடிகாரம் கூட்டங்கள், சூனிய கூட்டங்கள். So you got saved. A child of God is being saved in the soul. ஆத்மாவிலே தொடர்ந்து ரட்சிப்பு நடக்கிறது. Okay? Now he is going to be saved. ரட்சிப்பு இன்னும் நிறைவேற போகிறது. எதிலே? சரீரத்திலே. என்ன செய்ய போகிறாய்?
நீ ஏன் ஆற்று மாதாயம் செய்யவில்லை? நீ இயேசுவுக்கு பின்னால் போகவில்லை, அது உனக்கு ரட்சிப்பே இல்லை. நட,
நீ யாருக்கு பின்னாலே ஓடுறாய்? அதான் ஓ லார்ட் ஜீசஸ், கம் ஃபார் சல்வேஷன், ஃபாலோ மீ டு மேக் யூ அ சோல் வினர், கோ ஃபார் மினிஸ்ட்ரி.
இதுதான் அவரது மூன்று அழைப்பும் கட்டளையும். என்னை வாருங்கள்
ரட்சிப்புக்காக, என்னை பின் செல்லுங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாறும்படிக்கு, போங்கள் புறப்பட்டு ஒளியற்றிற்காக.
Can you see those three? அந்த மூன்றையும் பார்த்தாயா? இந்த மாதாச்சி முகமும் வியாகுலமாட முகமும் விடியாதிருக்கிறதன் காரணம் இப்ப உனக்கு விளங்க வேணும். உனக்காகவே, உன் குடும்பத்துக்காகவே ஜீவித்துக் கொண்டு கவலைகளுக்குள்ள பிதண்டு புதஞ்சு சூரியனை கிளைபோ, அல்லது இயேசுவின் கரத்தோடு சேர்த்து பிடித்து
அவருக்கு பின்னாலே போ.
அங்கதான் இருந்து சில மோசமான பாட்டுகளும் வந்தது, அங்கேதான் இருந்து சில ஒரு சில நல்ல பாட்டு.
இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நாம்
சிதா.
தேங்க்யூ.